بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மஸ்ஜிதிலே, இந்த புனிதமான ரமலானுடைய காலத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹு தாலாவை நான் புகழ கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய எனது மதிப்புக்குரிய சகோதரர் சித்திக் ஹாஜி அவர்களுக்கும், இந்த பள்ளிவாசலுடைய கௌரவ நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நிறைவான நட்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டு வகையான வியாபாரிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு சாரார் உலக வியாபாரிகள், மற்றொரு சாரார் மறுமை வியாபாரிகள். உலக வியாபாரிகள் உலக வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, வெற்றிகரமாக அமைந்து கொள்வதற்காக உழைப்பிலே ஈடுபடுவார்கள். அவர்கள் உலக வியாபாரிகள். தமது நிலையான மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உழைப்பவர்கள் மறுமை வியாபாரிகள். மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏக காலத்தில் உலக வியாபாரத்திலும் ஈடுபடுவார்கள், மறுமை வியாபாரத்திலும் ஈடுபடுவார்கள். இரண்டு வியாபாரங்களும் தேவையானவை, இன்றி அமையாதவை. உலக வியாபாரிகள் முழு ஆண்டும் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் சீசன், பருவ காலம் வந்துவிட்டால் அவர்கள் மிகவும் மும்முரமாக வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இரவை பகலாக்கி வியாபாரம் செய்வார்கள். வேளா வேளைக்கு உண்ணாமல், பருகாமல், தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் சீசன். இப்போது நமது நாட்டிலே உலக வியாபாரிகளுடைய சீசன் இது. பறக்க பறக்க எல்லோரும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற காலம். ஏனென்றால் இந்த காலத்தில் தான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும், பல மடங்காக லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும். அது நியாயமானது, சரியானது, பொருத்தமானது, தேவையானது. உலக வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சீசன், பருவகாலம் இருப்பது போல மறுமை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் சீசன் இருக்கிறது. அவர்கள் முழு ஆண்டும் மறுமை வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் குறிப்பாக சிறப்பாக பருவகாலத்தில் சீசனிலே தீவிரமாக அவர்கள் தமது மறுமை வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் மூமின்களுடைய, மறுமை வியாபாரிகளுடைய சீசன் பருவ காலங்களில் ஒன்றுதான் ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலம் என்பது என்னுடைய, உங்களுடைய, இறையடியார்களுடைய, மறுமை வியாபாரத்தில் ஈடுபடுவர்களுடைய பருவ காலம், சீசன். இந்த காலத்திலே ஏனைய நாட்களை போல நாம் அசம்பந்தமாக இருக்க முடியாது, பொடுபோக்காக இருக்க முடியாது. எமது நடவடிக்கைகள் மிக சாதாரணமாக அமைந்துவிடக் கூடாது, அமைந்துவிடல் ஆகாது. மாற்றமாக மிக மிக முனைப்போடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு, ஈடுபாட்டோடு இந்த காலத்திலே நாம் செயற்பட கடமைப்பட்டிருக்கிறோம். உலக வியாபாரத்தில் எவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம், அதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய, ஆசை ஊட்ட வேண்டிய தேவை இல்லை என்ற அளவுக்கு அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் மறுமை வியாபாரத்தில் ஈடுபடுவது தொடர்பில் தான் மக்களை ஆர்வமூட்ட வேண்டியிருக்கிறது, ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய நன்மைகளை, பிரயோஜனங்களை மக்கள் தெளிவாக காண்பதில்லை. நாளை மறுமையில்தான் அவர்கள் காண இருக்கிறார்கள். உலக வியாபாரத்தில் ஈடுபடுகிற போது அதன் பலன்களை உடனுக்குடன் காண்கிறார்கள். எனவே அதில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறார்கள். சகோதரர்களே, இது மூமின்களாகிய நமது பருவகாலம் சீசன். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள், ஏனைய காலங்களில் செய்கின்ற அமல்களை விட பல மடங்கு நன்மைகளை இந்த காலத்தில் செய்கின்ற அமல்களுக்கூடாக நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஃபர்தான அமலுக்குள்ள நன்மை கிடைக்கும். ஒரு ஃபர்தான அமலுக்கு 70 ஃபர்தான அமல்கள் கூடிய நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு இது சீசன், பருவ காலம். எனவே மிகவும் உச்ச நிலையில் இந்த பருவ காலத்தை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானிலே ஒரு பெரிய பகுதியை நாம் விரும்பியோ விரும்பாமலோ நிறைவு செய்து விட்டோம், முடித்து விட்டோம். எஞ்சியுள்ள பகுதி சிறிய பகுதி, ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இதன் ஒரு கணப்பொழுதை கூட நாங்கள் வீணாக்கிவிடல் ஆகாது, பாழாக்கிவிடல் ஆகாது. இந்த பகுதியில் தான் 1000 மாதங்களை விட உயர்ந்ததாக, சிறந்ததாக, மகிமைமிக்கதாக அல் குர்ஆன் வர்ணிக்கின்ற லைலத்துல் கத்ர் கூட இடம்பெற்றிருக்கிறது. அது எந்த நாளாக இருக்கும் என்று எவராலும் உறுதியாக அறிவித்து சொல்ல முடியாது. அறிஞர்கள் இமாம்கள் சில வழிகாட்டல்களை தந்த போதிலும் எவராலும் இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அறிவித்து உறுதியாக சொல்ல முடியாது. முழு ரமலான் மாதமும் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். கடைசி 15 தேட வேண்டும். கடைசி 10 சிறப்பாக தேட வேண்டும். அதிலும் கடைசி 10 ஒற்றை நாட்களில் விசேஷமாக தேட வேண்டும். அது இந்த நாள் தான், இந்த இரவு தான் என்று எவராலும் முடிவாக சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா ஏன் 1000 மாதங்களை விட உயர்ந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை மறைத்து வைத்திருக்கிறான்? அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன? தனது அடியார்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய மகிமையை, சிறப்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் முழு ரமலானிலும் அமல்களில் இபாதத்துகள் ஈடுபட வேண்டும். அதற்கூடாக அவர்கள் நிறைவான நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் அல்லாஹு தஆலா அந்த இரவை இவ்வாறு மறைத்து வைத்திருக்கிறான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். அது மிக பொருத்தமான ஒரு விளக்கமாகத்தான் தெரிகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் உலக வியாபாரிகளாக இருப்போம், இருந்துவிட்டு போவோம். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக மறுமை வியாபாரிகளாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த வியாபாரத்தை மிக மிக லாபகரமானதாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர், தொழிலில் ஈடுபட்டிருப்பவர், உழைப்பில் ஈடுபட்டிருப்பவர் எதற்காக அவ்வளவு கஷ்டப்படுகிறார்? ஒரு 80 வருடங்கள் வாழ, 70 வருடங்கள் வாழ, 60-50 வருடங்கள் வாழ, மிக குறுகிய ஒரு காலம் வாழ்வதற்குத்தான் இவ்வளவு சிரமம், கஷ்டம், பிரயாசை, உழைப்பு எல்லாம். ஆனால் நானும் நீங்கள் உறுதியாக நம்பியிருக்கிற அந்த மறுமை வாழ்க்கை, அது நிலையானது, நிரந்தரமானது, சதாகாலம் இருக்க போவது. அந்த வியாபாரத்தில் எவ்வளவு தூரம் நாம் முனைப்போடு ஈடுபட வேண்டும், இங்குதான் நமது முன்னுரிமையிலே ஒரு கோளாறு இருக்கிறது. அந்த கோளாறு திருத்தப்பட வேண்டும். நாம் உலக வியாபாரத்திலும் உழைப்பிலும் ஈடுபடுகிறோம், மறுமை உழைப்பிலும் வியாபாரத்திலும் ஈடுபடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் முன்னுரிமை என்று பார்க்கிற போது, பிரையாரிட்டி என்று பார்க்கிற போது, எந்த வியாபாரத்தில் அதிகம் ஈடுபடுகிறோம், எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எது முதலிடம் பெறுகிறது, எது முன்னுரிமை பெறுகிறது, எது நம் தலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, எந்த வியாபாரத்தை அதிகம் அலட்டிக் கொள்கிறோம், எதற்காக கவலைப்படுகிறோம், எதற்காக பல போது நாம் பதட்டப்படுகிறோம், நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் மறுமை வியாபாரத்தையும் பார்க்கிறோம். ஓய்வாக இருக்கும் போது, விடுமுறையில் இருக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது அதனை பார்த்துக்கொள்கிறோம். இது உண்மையில் ஆரோக்கியமான அல்ல. முன்னுரிமை பெற வேண்டியது, முதன்மை பெற வேண்டியது, முக்கியத்துவம் பெற வேண்டியது மறுமைக்கான உழைப்பு, அதற்கான சம்பாத்தியம். உலக வாழ்க்கை தற்காலிகமான, வரையறுக்கப்பட்டது, குறிப்பிட்ட காலத்தோடு முடிவடையக்கூடியது. இது அந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். புத்தியுள்ள எந்த மனிதனும் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் ஒரு வகையில் அறிவியலர்களாக இருக்கிறோம், முட்டாள்களாக இருக்கிறோம், அப்பாவிகளாக இருக்கிறோம். உலக உழைப்புக்குத்தான் அதிக முக்கியத்துவம். மறுமை உழைப்புக்கான நமது முயற்சி ஈடுபாடு மிகவும் குறைவான நிலையில், குறைந்த நிலையில் இருக்கிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இந்த ரமலானிலே அத்தகைய ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும், திட சங்கல்பம் போட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எனது எஞ்சியுள்ள வாழ்க்கை மறுமை உழைப்பை இலக்காக கொண்டதாக இருக்கும். அதற்குத்தான் முதன்மையான இடம், முக்கியத்துவம். அதற்கு பிறகுதான் எனது உலக வாழ்க்கை. அதிலும் குறிப்பாக மூத்த சகோதரர்களுக்கு நான் ஒரு புத்திமதி சொல்ல விரும்புகிறேன். அது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது எனக்குரியது, அடுத்ததாக உங்களுக்குரியது. 40 வயதை கடந்து விட்டால் நமது முன்னுரிமைகள் மாற வேண்டும். 40 வயதுக்கு முன்னர் உலக உழைப்புக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து மறுமை உழைப்பையும் நாம் பார்த்து கொண்டு போவது ஓரளவு நியாயமானதாக இருக்கலாம். 40 கடந்து விட்டால் நமது மறுமைக்கான உழைப்புக்கு கூடுதலான முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். உலக உழைப்பு 2வது இடத்தை பெற வேண்டும். 2வது புத்திமதி 60 கடந்து விட்டால், நான் நினைக்கிறேன் 60 கடந்தவர்கள் நான் ஒருவர், இங்கு ஒரு 10-15 பேர்கள் கூடினால் இருப்பார்கள். 60 கடந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. எச்சரிக்கை, வார்னிங். 60 கடந்தவருக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. 60 முன்னால தப்பு தவறுகள் நடந்திருந்தால், குற்றங்குறைகள் நடந்திருந்தால், கோளாறுகள் இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பை கொடுக்க போதுமானவன். 60 கடந்து விட்டால் அவருக்கு நியாயம் இல்லை, அவருக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். 60 நெருங்கிக் கொண்டிருப்பவர்களும் 60 கடந்தவர்களும் மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். எப்போதும் நமது ப்ரையாரிட்டிஸ், முன்னுரிமைகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. இதற்காக 40 கடக்காதவர்கள் சுதந்திரமாக செயற்படக்கூடியவர்கள் என்பது பொருள் அல்ல. நாளை மறுமையிலே, மஷரிலே, நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளிலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரிசின் கீழ் நிழலை பெறும் வாய்ப்பை கொடுப்பான் அல்லவா. அதில் ஒரு சாரால் யார், ஷாபுன் நஷாக இபாதத்தில்லா, அல்லாஹுடைய வழிபாட்டில் வளர்ந்த இளைஞர். அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இளைஞர் கூட்டமும் அரிசின் நிழலிலே நிலை பெறும் சந்தர்ப்பத்தை பெறுவார்கள் என்ற சுசெய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்கு அமைந்தால்தான் அவருடைய முடிவும் சீராக சிறப்பாக இருக்கும். ஹஸ்னுல் காத்திமா என்ற இறுதி முடிவு நமது வாழ்க்கை பூராகவும் நாங்கள் நல்ல முறையில் இருந்தால்தான் கிடைக்கும். இறுதி நேரத்தில் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாம் நப்பாசை கொள்ளல் ஆகாது. எனவே இந்த புனிதமான இரவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய முதலாவது செய்தி, இந்த சீசனை, இது மூமின்களுடைய சீசன் பருவகாலம், முத்தக்கிங்களுடைய சீசன் பருவகாலம், மறுமை வியாபாரிகளுடைய சீசன் பருவகாலம் எஞ்சியுள்ள நாட்களை உச்ச நிலையில் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே திட உறுதி கூறுவோம். எஞ்சியுள்ள நாட்களை நுகர்ந்து முடிக்காமல் எஞ்சியுள்ள நாட்களை நாம் உச்ச நிலையில் பயன்படுத்துவோம், முதலீடு செய்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உறுதி கொள்ள வேண்டும். அதுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சீசனிலே எத்தனோ வியாபாரங்கள் செய்யலாம். இந்த சீசன் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் பல. எப்போதும் சீசனுக்கு விசேஷமான வியாபாரங்களை தெரிவு செய்கிற வியாபாரிகள் இருக்கிறார்கள். வளமையான வியாபாரங்களை விட சீசனுக்கென்று சில வியாபாரங்களை தெரிவு செய்வார்கள். அதே போல முத்தகங்கள் ஆகிய நானும் நீங்களும் இந்த சீசனுக்குள்ள வியாபாரங்களை பார்க்க வேண்டும். இந்த சீசனுக்குள்ள வியாபாரம் தராவிக தொழுகை. இந்த சீசனுக்குள்ள மற்றொரு உழைப்பு கயாமுல்லை. இந்த சீசனுக்குள்ள இன்னொரு உழைப்பு கசரத்து திலாவத்தில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவது, ஓதிக்கொண்டே இருப்பது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்கள் ரமலான் மாதத்திலே 60 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மூல்லா ரமலான் மாதத்திலே 60 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் இப்னு ஷுஹாப் ஸூரி, இமாம் மாலிக் போன்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள் தங்களுடைய ஹதீஸ் வகுப்புகளை மஜ்லிஸ்களை எல்லாம் முழுமையாக நிறுத்திவிட்டு குர்ஆனின் பக்கம் திரும்பி விடுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ரமலான் காலம் வந்துவிட்டால் அவருடைய முழு இரவுகளும் பகல்களும் குர்ஆனோடு தான் இருக்கும் என்று நாம் வரலாற்றை பார்க்கலாம். இதுதான் ரமலானுடைய காலம். அதே போல இந்த பருவ காலத்திலே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு பெரிய வணக்கம், வழிபாடு, நற்கருமம், அமல் இருக்கிறது. அதுதான் அல் இன்பாக். நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இது தான தர்மம் செய்ய வேண்டிய காலம், கொடுக்க வேண்டிய காலம், இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காலம், உச்ச நிலை. இது சல்லல்லாஹு முக்கியமான சுன்னா. காணவசல்லம் அஜுவதன் சல்லல்லாஹு அவர்களைப் போல வாரி வாரி வழங்குகின்ற கொடுக்கின்ற மற்றொருவர் மனிதர்கள் மத்தியில் இருக்கவில்லை. ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ரிஹில் முர்சலா, வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக மக்களுக்கு வாரி வாரி வழங்குவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த ஆதாரபூர்வமான செய்தி பதிவாயிருக்கிறது. எனவே ரமலான் கால இந்த பருவ கால முக்கியமான ஒரு அமல் தான் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. மார்க்கம் என்றால் ஒரு கண்ணோட்டத்தில் கேரிங் அண்ட் ஷேரிங், கேரிங் அண்ட் ஷேரிங், அடுத்தவர்களை கவனிப்பது, அணைப்பது, அரவணைப்பது, நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு ஷேர் பண்ணுவது, கொடுப்பது. இது மார்க்கம் என்று சொல்கிற போது மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வரைவடக்கம். வெறுமனே மார்க்கம் என்றால் வழிபாடு வழிபாடு வழிபாடே, வணக்கம் வணக்கம் வணக்கமே என்ற பார்வை இஸ்லாத்துடைய தூய்மையான பார்வை அல்ல. ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு, பண்பாடுகளில் உயர்ந்ததுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களை நேசிப்பது, அன்பு காட்டுவது, உதவுவது, உபகாரம் செய்வது, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவது, நம்மிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது. சூரத்துல் பக்ரா உடைய அந்த ஆரம்ப வசனங்களை பார்க்க யார் முத்தகீன்? ஐந்து பெரும் பண்புகள் அல்லாஹ் சொல்றான், பேசிக்கான ஐந்து கரெக்டரிஸ்டிக்ஸ் முத்தகீன்களுடைய உயர் பண்புகள். முதலாவது அல்லதீன யுமினூன பில் கைப், கைபான மறைவான விஷயங்களை அவர்கள் ஈமான் கொள்வார்கள், ஈமான். இரண்டாவது தொழுவார்கள், தொழுகை நிலை நடப்பார்கள். மூன்றாவது பண்பு வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லல நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த பொருட்செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள், காசு பணத்தை செலவு செய்வார்கள், இப்படி சொல்லவில்லை. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் எதையாவது கொடுத்திருக்கிறான், அடுத்தோடு பகிர்ந்து கொள்ள. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது என்ன? எனக்கு தெரிந்த 4 நல்ல செய்திகளை, புத்திமதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது நான் கொடுக்கும் கொடை, நான் கொடுக்கும் கொடை. எனவே கண்டிப்பாக நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது காசாக பணமாக இருக்க வேண்டும் என்பதில்லை, பொருட்செல்வமாகவே இருக்க வேண்டும் என்பதில்லை. அது அறிவு செல்வமாக இருக்கலாம், ஒரு திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ், ஒரு சேவையாக இருக்கலாம், நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். குல்லு மஅரூஃபின் ஸதகா சொன்னார்கள், எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அது தர்மமாகும். கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, உனது சகோதரனை பார்த்து மலர்ந்த முகத்தோடு நீ சிரிப்பது தர்மம் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம்! மார்க்கம் என்றால் வழிபாடு வழிபாடு வழிபாடு, வணக்கம் 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 என்ற பார்வை அல்ல, அது மறுபக்கம் பண்பாடு பண்பாடு, மனிதர்களோடு வாழ்வது, உறவு பாராட்டுவது, உறவு கொள்வது, சுகதுக்கங்களில் பங்கேற்பது, அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பது, எந்த வழியில் பொருட்செல்வத்தாலோ, அறிவு செல்வத்தாலோ, ஆலோசனையாலோ, உடற்பலத்தாலோ, உடல் உழைப்பாலோ, மற்றொரு வழியிலோ, யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. சல்லல்லாஹு சொன்னார்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே, உன்னிடம் எதுவுமே இல்லையா, உனக்கு ஒரு தொழில் தெரியும், ஒரு தொழில் தெரியும், அந்த தொழிலை நாலு பேருக்கு கற்றுக்கொள், அது நீ செய்கிற தர்மம் என்று சொன்னார். அப்போது அந்த சஹாபி சொன்னார், கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு எந்த தொழிலும் தெரியாதே அல்லாஹ்வுடைய தூதரே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசா சொன்னார்கள், உன்னிடம் எதுவுமே இல்லை, காசு இல்லை, பொருள் இல்லை, அறிவு இல்லை, தெரிந்த தொழிலும் இல்லை, எதுவுமே இல்லை, அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, அடுத்தவோடு பகிர்ந்து கொள்வதற்கு. குறைந்தபட்சம் நீ அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும், தீமை செய்யாமல் இரு, உதவி செய்யாவிட்டாலும், உபத்திரவம் செய்யாமல் இரு, அதையாவது செய் என்று சொன்னார்கள். இதுதான் தீ. அல்லாவை மாத்திரம் சந்தோஷப்படுத்தி சுவர்க்கம் போக முடியாது, அல்லாவுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து சுவர்க்கம் செல்வார். இதுதான் நமது மார்க்கம் தருகின்ற அற்புதமான வழிகாட்டு. நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தலைப்பிலே ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்வது எப்படி, செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்வது எப்படி? எல்லோருக்கும் தொழுது சுவனம் செல்ல தெரியும், நோன்பு பிடித்து சுவனம் செல்ல தெரியும், குர்ஆன் ஓதினால் சுவனம் செல்லாம் தெரியும், விக்ர அவுரா செய்தால் சுவனம் செய்யலாம், சொல்லலாம், செல்லலாம் என்று தெரியும். ஆனால் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாமா? தொழிலுக்கூட நரகம் தான் செல்லலாம். அப்படித்தான் தொழில், அங்க நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, ஹலாலாராம் பேணக்கூடிய நிலை இல்லை, நரகம் தான் செல்லுவோம். நரகம் செல்லாம இருப்பதற்கு தான் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், விக்ர அவுரா செய்யறோம், அங்க பஜார்ல, அங்க உழைப்புல, அங்க தொழில, அங்க ஸ்கூல்ல, அங்க யூனிவர்சிட்டியில, அங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நாம் விடுற தவறுகள், குற்றங்கள், அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா தானே வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறோம். அதன் மூலமாக சுவனம் செல்லலாம் என்ற பார்வைதான் இருக்கு. ஆனா உண்மையிலே ஒரு மூமின் தொழுகை கூடாக, நோன்பு கூடாக, திக்ர அவுராது கூடாக, திலாவத்துல் குர்ஆனு கூடாக சுவனம் செல்ல முயற்சி செய்வது போலவே தான் செய்யும் தொழிலுக்கூடாக, வியாபாரத்துக்கூடாக, உத்தியோகத்துக்கூடாக சுவனம் செல்ல முயற்சிக்க வேண்டும், செல்லலாம், செல்ல வேண்டும். இதுதான் நமது மார்க்கம்.
acmvice.com
இந்த பார்வை மார்க்கம் பற்றி, இந்த ஹோலிஸ்டிக் வியூ, இந்த மொத்தமான முழுமையான பார்வை சகோதரர்களே மிக மிக இன்றியமையாது. எனவே இந்த சீசனிலே, இந்த பருவ காலத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய பட்டியலிலே முக்கியத்துவம் பெறுகிற ஒரு அம்சத்தை தான் உங்களோடு நான் இன்றைய இந்த இரவு வேளையிலே விளக்க விரும்பினேன். அதுதான் நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து. அதுக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய அறுக்குடைகளை சொல்லியிருக்கிறான். சுபஹானல்லாஹ், நாட்கணக்கில் பேசிக்கொண்டு போகலாம். நான் நினைக்கிறேன், நானும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எனக்கு சொரிந்திருக்கிற ஒரு நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும். கண் பார்வை, இந்த கேள்வி, இந்த கரங்கள், இந்த கால்கள், இந்த இதயம், இந்த சுவாசப்பை, இந்த கிட்னி, இந்த லிவர், இந்த உணவு, இந்த காற்று, இந்த மழை, இந்த நீர், நான் வாழும் வீடு, சுபஹானல்லாஹ், இந்த மூளை, இப்படி சேர்த்துக் கொண்டு போனால் ரப்பல் ஆலமீன் நமக்கு இலவசமாக தந்திருக்கிற அருக்குடைகள் உங்கள் மீது சொரிந்திருக்கிற அறுக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. இந்த அறுக்குடைகளிலே முக்கியமான ஒரு அறுக்குடை தான் செல்வம், காசு பணம் என்பதை மறுக்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து காசு பணத்தையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அது பெரிய ஒரு நியமத் அருள், அது எந்த வகையிலும் குறைமதிப்பீடு செய்ய முடியாது. அல்லாவே சொல்கிறான், சொத்து செல்வங்களும் பணம் காசும் குழந்தைகளும் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய ஜீனா, இந்த உலகத்துடைய அலங்காரம், பியூட்டி என்று அல்லாஹ் சொல்றான். பெரிய ஒரு நியமத், அது அருள், அது ஒரு கிஃப்ட். ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு அருளும் அமானிதம், ஒவ்வொரு அருளும் அமானிதம், ஒவ்வொரு அருளும் நம்மை பொறுத்தவரையில் ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரையல், ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. ஆயுள் ஒரு அருள், அது ஒரு அமானிதம். இளமை ஒரு அருள், அது ஒரு அமானிதம். அறிவு ஒரு அருள், அது ஒரு அமானிதம். காசு பணம் ஓர் அருள், அதே போல ஒரு அமானிதம். அல்லாஹ் எடுத்து சோதிக்கும் போது நாம் உணர்கிறோம் அது சோதனை. கொடுத்து சோதிக்கிற நேரம் அதனை சோதனை என்று நினைப்பதில்லை. அறியாமையை சோதனை நினைக்கிறோம், அறிவை சோதனை நினைப்பதில்லை. நோயை சோதனை நினைக்கிறோம், ஆரோக்கியத்தை சோதனை நினைப்பதில்லை. இளமையை சோதனை நினைக்கிறோம், இளமையை அருள் நினைக்கிறோம். முதுமையை சோதனை நினைக்கிறோம், இளமையை சோதனை நினைப்பதில்லை. அதே போல பொருட்செல்வத்தை, காசு பணத்தை அருளாக நினைக்கிறோம், வறுமையை சோதனையாக நினைக்கிறோம். காசு பணத்தை பெரிய அருளாக நினைக்கிறோம், அதனை சோதனையாக நாம் பார்க்க பல போதும் தவறு. வறுமையை விட மிகப்பெரிய சோதனை தான் காசு பணம், செல்வம். அல்லாஹ் வறுமையால் சோதிப்பதை விட ஒருவருக்கு காசு பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து பயங்கரமாக சோதிப்பார். அந்த சோதனையில் அவர் வெல்ல வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா செல்வங்களையும் கொடுத்திருந்தான். பஞ்ச பூதங்களை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பஞ்சபூதங்கண்டா பூதங்கள் ஒன்றும் இல்லை, தண்ணீர், நெருப்பு, காற்று, இப்படி ஐந்து உலக சக்திகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இல்லாத போது அந்த பிள்ளையாக பஞ்சபூதங்கிட்டு தமிழ்ல சொல்லுவோம், காற்று, நெருப்பு, தண்ணீர், அடுத்த ரெண்டு வேணா, அதுதான் பஞ்சபூதங்கள் சொல்றது. இதை அல்லாஹாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். எல்லா செல்வங்களும் அவர்களிடம் கொட்டி கிடந்தது. அவங்க என்ன சொன்னார்கள், இப்படிப்பட்ட பாக்கியசாலி நான், எல்லா அருள்களும் எனக்கு குவிந்து கிடக்கின்றன என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருள் இது, நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, பரிசித்து பார்ப்பதற்காகவே ரப்பு எனக்கு இந்த அருள் எல்லாம் தந்திருக்கிறான். இது ஒரு டெஸ்ட், இது ஒரு ட்ரையல், இது ஒரு எக்ஸாம். அல்லாஹ் இதெல்லாம் தந்திருக்கிறான், என்ன சோதிக்கிறதுக்கு, நான் இப்படி நடந்து கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தான் பெற்றிருக்கிற அருளை அமானிதமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் பொருள் செல்வத்தை ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அமானிதமாக, மிகப்பெரிய பொறுப்பாக பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவது, இந்த சோதனை எப்படி வெற்றி பெறுவது, அதுக்கான வழி அல்லாஹு தஆலா பொருள்ல நிறைய ஹக்குகளை வச்சிருக்கிறார், ஹக்குகளை வச்சிருக்கிறார். அந்த ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். சாதாரண மக்களுக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவையில்லை. ஜகாத்தாக, சதக்காவாக, அக்கைக்காவாக, உதவியாவாக, ஹதியாவாக, ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற வகையில் இப்படி 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 அல்லாஹு தஆலா பொருட்செல்வத்தில் நிறைய ஹக்குகளை வச்சிருக்கிறார். அந்த ஹக்குகளை மிக சரியாக ஒருவர் நிறைவேற்றினால் இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார். நிறைவேற்ற தவறினால் அவர் இந்த சோதனையில பயங்கர தோல்வி காண்பார். ஒருவர் நிறைய தொழுது, நிறைய நோன்பு பிடிச்சி, நிறைய குர்ஆன் ஓதி, நிறைய திக்ரவாதிகள் செஞ்சு தன்னிடம் இருக்கிற பொருட்செல்வத்துக்குரிய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றாத நிலையில அவர் நாலு மறுமையில தப்ப இயலாது என்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. தவறுகளே, தாய்மார்களே, பணக்காரர்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரமான வழிகாட்டல் அல்ல இது. 5 ரூபாவை வச்சிருப்பவர், 1000 ரூபாவை வைத்திருப்பவர், 500,000 வைத்திருப்பவர், 5 கோடியை வைத்திருப்பவர், 50 கோடியை வைத்திருப்பவர், 500 கோடியை வைத்திருப்பவர், யாராவது இருக்கலாம், அனைவருக்கும் அவருடைய பொருட்செல்வத்தில், அவர் வைத்திருக்கிற அந்த காசில், பணத்தில் அவர் நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகள் இருக்கின்றன. அந்த ஹக்குகள் நிறைவேற்றப்படவில்லை. அது இனபந்துக்களை அரவணைப்பதாக இருக்கலாம், ஏழைகளை அரவணைப்பதாக இருக்கலாம், அனாதைகளை பராமரிப்பதாக இருக்கலாம், விதவைகளை கவனிப்பதாக இருக்கலாம், அது ஜக்காத்தாக, சதக்காவாக, ஹதியாவாக, ஹிபாவாக, யாராவாக, அக்கைக்காவாக, உதயாவாக, ஜக்காத்துல் பித்ராக, மற்றொன்றாக, இன்னொன்றாக இருக்கலாம், இத்தாமுல் மசாக்கீனாக இருக்கலாம். நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் எப்போதும். அப்போதுதான் இந்த சோதனையில் நானும் நீங்களும் வெற்றி பெற முடியும். ரமதான் காலத்திலே குறிப்பாக இந்த பருவ காலத்திலே, சீசனிலே அதிகமாக இந்த பக்கம் நமது கவனத்தை குவிக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு சுன்னா, ரமலானில் அதிகம் அடியார்களை கவனிப்பது. அவர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, தர்மம் செய்வது. இந்த அமலை எஞ்சியுள்ள நாட்களிலே நாம் அதிகம் நிறைவேற்ற வேண்டும். நாளை மறுமையிலே மிகப்பெரிய பாரமான கனதியான நன்மையாக தர்மம் சார்ந்த நன்மைகள், சதக்கா சார்ந்த நன்மைகள் அமையிருக்கின்றன. இந்த உண்மையை நாம் ஆழமாக புரிய வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் நினைவு பெறுகிறார். அவர் உலக புகழ் பெற்ற ஒரு தொழிலதிபர், வியாபாரி, பலபோது உலக முன்னணி வர்த்தகர்கள் ஒருவராக ஃபோர்ப்ஸ் மேகசின் முதலான சர்வதேச சஞ்சிகளால் அடையாளம் காணப்பட்டவர். அவருடைய பேர் சுலைமான் ராஜேஷ், சவுதி நாட்டை சேர்ந்தவர். இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார். 90 வயதுகளை கடந்த நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய முழு சொத்துடைய பொறுமதி 2010 ஆண்டு அளவில் அவருடைய முழு சொத்து பெறுமதி கிட்டத்தட்ட 700 கோடி டாலர்களாக இருந்தது. 700 கோடி டாலர்கள் முழு சொத்து பெறுமதி. ஆனால் அவர் 2012 அளவிலே தனது சொத்திலே ஒரு பகுதியை வாரிசுபத்தில் பகிர்ந்தளித்தார். அடுத்த பகுதியை அப்படியே ஒரு நிதியமாக, வக்குப்பாக, ஃபண்டாக மாற்றினார். அவருக்கென்று ஒரு பகுதியை தனது சொத்திலே அவர் ஒதுக்கிக் கொள்ளவில்லை. அவருக்குள்ள ஒரே வருமானம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த வக்குப்புடைய நிர்வாகிகள் ஒருவராக அவர் இருக்கிறார். இந்த டிரஸ்டுடைய நிர்வாகிகள் ஒருவராக அவர் இருக்கிறார். அதற்கான ஒரு சம்பளம் வாங்குகிறார். இது கதை அல்ல, வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய கதை. இப்போது அந்த வக்ஃப், அந்த டிரஸ்டுடைய பெறுமதி எவ்வளவு தெரியுமா? 1600 கோடி டாலர். அந்த வக்ஃப் மூலமாக நிறைய முதலீடுகள் செய்யப்பட்டு இப்போது 1600 கோடி டாலர் பெறுமதியானதாக அந்த வக்ஃப் மாறியிருக்கிறது. உலகிலேயே முன்னணி டிரஸ்டாக, பொது நிதியமாக அதிலே ஒரு டிரஸ்டியாக, மாதாந்த சம்பளம் வாங்கும் ஒரு டிரஸ்டியாக இருக்கிறார். அந்த பொது நிதியத்துக்கூடாக பல்கலைக்கழகங்கள், மதரசாக்கள், இஃபுல் மதரசாக்கள், அனாதை இல்லங்கள், வாசிக சாலைகள், மருத்துவ நிலையங்கள், வைத்திய சாலைகள் உலகளாவதையும் நிர்மாணிக்கப்படுகின்றன. ஒரு தனி மனிதன். அவரிடம் கேட்கப்பட்டது, எப்படி எப்படி கொடுத்தீர்கள், எப்படி கொடுத்தீர்கள், இந்த மனம் எப்படி வந்தது? அவர் ஆயாசமாக சொன்னார், என்னுடைய பொருளாக இருந்தால் தானே நான் அலட்டிக் கொள்ள வேண்டும். அவன் தந்தது, ரஸாக் தந்தது, இப்போது நான் அவனை போய் சேர வேண்டும், அடைய வேண்டும். அவன் தந்ததை திருப்பி கொடுத்து விட்டு நான் போகிறேன். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நம்ம சொன்ன அவருடைய வாழ்க்கை பற்றி எனக்கு 1 மணி நேரம் பேசலாம். ஆனாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த பொருள் சார்ந்த, பொருட்செல்வம் சார்ந்த ஐபாதத் இருக்கிறதே, அது மிக உயர்ந்த ஐபாதத். பலபோது ஒருவர் நிறைய தொழுவார், நோன்பு பிடிப்பார், எல்லா அமல்களும் செய்வார். ஆனால் பொருளோடு தொடர்பான இந்த வணக்கத்தில் அவருடைய ஈடுபாடு குறைவாகத்தான் இருக்கும். இங்கு நல்ல ஒரு அடையாள புருஷராக, ரோல் மாடலாக சுலைமான் ராஜி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களே சவுதி அரேபியாவிலே அல் கசீம் என்ற பிரதேசத்திலே அல் புரைதா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே கின்னஸ் புத்தகத்தில் பதிவான ஒரு ஈத்த மர தோட்டம் இருக்கிறது. ஈத்த மர தோட்டம், அதில் 2,50,000 ஈத்த மரங்கள் இருக்கின்றன. 50 வகையான ஈத்த மரங்கள், கிட்டத்தட்ட ஏக்கரில் சொல்வதாக இருந்தால் 13,457 ஏக்கர். 13,457 ஏக்கர் பரப்பளவிலே 2,00,000 மரங்களை கொண்ட பெரும் ஈத்த மர தோட்டம். இந்த ஈத்த மர தோட்டத்தின் சொந்தக்காரர் சுலைமான் ராஜி. கின்னஸ் புத்தகத்திலே உலகின் மிகப்பெரிய ஈத்த மர தோட்டம் என்றது பதிவாயிருக்கிறது. முக்கியமான செய்தி அதுவல்ல,
அவ்வளவு பெரிய ஈத்த மரத்தோட்டத்தின் சொந்தக்காரரா அவர் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். அவ்வளவு பெரிய ஈத்த மர தோட்டத்தை உருவாக்கி அதனை அவர் முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்திருக்கிறார், முழுமையாக வக்ஃப் செய்திருக்கிறார்.
அது வந்து வருகிற ஈத்தம் பழங்கள், குறிப்பாக ரமலான் மாதத்திலே ரெண்டு ஹரம்களிலும் நோன்பு திறக்குகின்ற லட்சோபலட்சம் உம்ரா செய்கின்றவர்கள் அந்த ஈத்த பழங்களை வைத்துதான் நோன்பு திறக்கிறார்கள். நாங்களும் திறந்திருப்போம். அதற்கு பின்னால் இருக்கிற அந்த பரோபகாரியார் இந்த சுலைமான் ராஜி. இதுவல்லவா வாழ்க்கை? என்னிடம் எவ்வளவு இருக்கிறது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, எனக்கு எத்தனை வீடுகள், எத்தனை வாகனங்கள், ஏண்ட பிள்ளை குட்டிகள் எப்படி வாழ்றாங்க என்றதல்ல. அது ஒரு லெகசி அல்ல, அது பெருமைப்படுறதுக்குள்ள விஷயம் அல்ல. பெருமைப்படுறக்கூடிய விஷயங்கள் இது, அதுதான் மக்கள் பேசுவாங்க. இப்போது நாங்கள் இந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறோம், அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த நன்மையும் நேரடியாக பெற்றிருக்க மாட்டோம். ஆனால் உலகளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான தாயிகள், உலமாக்கள் அவருடைய இந்த ட்ரஸ்ட் கூடாக நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. போதாக்குறைக்கு இந்த பெண்ணாம் பெரிய வக்ஃபை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் மிகச்சாதாரண மனிதராக நான் அவரை பற்றி பேசியிருக்கிறேன். நான் அவரை பற்றி ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரெண்டு கிளிப்ல பேசிய மில்லியன் கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், எவ்வளவு விஷயங்கள் பேசணும், யாரும் கேட்கிறாங்கல்ல பாக்குறாங்கல்ல, ஆனால் சுலைமான் ராஜியை பற்றி பேசியது மாத்திரம் மில்லியன் கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் நிறைய பின்னூட்டங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த மனிதனை பற்றி, அவருடைய பரோபகாரத்தை பற்றி, அவருடைய கொடையை பற்றி, இப்படிப்பட்ட மனிதனை உருவாக்கிய இஸ்லாத்தை பற்றி, அதன் மகிமையை பற்றி, சிறப்பை பற்றி பறக்க பறக்க அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நமது தொழுகை பற்றி பேச மாட்டார்கள், நோம்பு பற்றி பேச மாட்டார்கள், நாம் அதில் குரானை பற்றி பேச மாட்டார்கள் பெரிய அளவு. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்துக்கு இஸ்லாத்துடைய செய்தியை தமது முன்மாதிரியால் வாழ்க்கையால் சொல்வார்கள். ஆயிரம் பேர், என்னை போன்ற ஆயிரம் பேர் தமது பேச்சினால் ஒரு மனிதரில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட சுலைமான் ராஜியை போன்ற ஒரு தனி மனிதன் தன்னுடைய இந்த முன்மாதிரியான தியாகத்தோடு கூடிய அர்ப்பணத்தோடு கூடிய வாழ்க்கையினால் ஆயிரம் பேர்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதை நிதர்சனமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நம்மிடம் இருப்பதை அடுத்தவரோடு எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதில் கூடுதலான கருத்தினை காட்டுவது. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. அப்படித்தான் நமது சஹாபாக்கள், தாபூன்கள், அத்பாவ தாபீன்கள் இருந்தார்கள். என்ன நான் அடுத்தவருக்கு கொடுக்கலாம் என்பதில் தான் அக்கறை, கவனம், ஈடுபாடு. எனவே இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் நம்மிடம் இருப்பதை அடுத்தவோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய அமல், மிகப்பெரிய இபாதத் என்ற நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அது ஒரு ரூபாவாக இருக்கலாம், ஐந்து ரூபாவாக இருக்கலாம், ஐம்பது ரூபாவாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கிற ஒரு நாலேஜ் ஆக இருக்கலாம், நம்மிடம் இருக்கிற ஒரு ஸ்கில் ஆக இருக்கலாம், நம்மிடம் இருக்கிற ஒரு அட்வைஸ் ஆக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ஆக இருக்கலாம், அடுத்தவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்கின்றன. இந்த உடம்பில் இருக்கிற இந்த ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது பொருட்செல்வமாக இருக்க வேண்டும் என்று இல்லை, ஒருவர் அடுத்தவருடைய ஒரு பொருளை, பொதியை அவருடைய வாகனத்தில் ஏற்றி விடுறார், வேறொன்றும் இல்லை. அவருக்கு அதை தூக்குறது கஷ்டமா இருக்குது, வாகனத்தில் ஏற்றுறது கஷ்டமாயிருக்கு, ஏற்றி விடுறார், அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். இதுதான் தர்மம் பற்றிய பார்வை. இந்த பல நினைப்பது என்று இந்த தலைப்பை எடுத்தாவே இது பல்லு காட்டுற தலைப்பு சொல்லி, அதாவது இந்த பணக்காரர்களுக்கு ஜகாத் கொடுக்க வைக்கிற, சொத்துக்கா செய்ய வைக்கிற தலைப்பு. நோவே ஒவ்வொரு மூமினும் இது ஒவ்வொருவருக்குமான செய்தி, யாரும் இதில் இது விளக்க, சிறார்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், மூத்தவர்களா இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அனைவருக்கும் தர்மம் செய்ய. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி கொத்துபா ஓதிய மிம்பர் ஒரு பெண்ணால் தயாரித்து வழங்கப்பட்ட மிம்பர்கள். ஒரு பெண்ணுடைய வேண்டுகோளின் பேரில்
தயாரிக்கப்பட்டு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட மின்பரித்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்திலே குத்பா பிரசங்கம் செய்திருக்கிறார். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஞாபகம் வந்தது, சந்தோஷமானது. அந்த செய்தியை சொல்லி பயானை நிறைவு செய்ய முடியும் என்றால் நல்லது. அப்துல் ரஹ்மான் சுமைத் குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர், சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தாங்க. அவர் ஒரு கன்சல்டன்ட் டாக்டர், டாக்டர் அப்துல் ரஹ்மான் சுமைத். குவைத் நாடு உலகிலே கலா வருமானம் கூடிய நாடு. அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், பணக்காரர். சின்ன நாடு, சிறிய சனத்தொகை, பெரிய வருமானம். உலகிலேயே மிகவும் பெருமதியான கரன்சி இப்போதைக்கு குவைத் கரன்சி. எங்களுக்கு ஒரு 25 தீனார் கிடைச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ் மாசத்துக்கு அழகா வாழ்ந்துட்டு போறோம். அந்த அளவு பெருமையா. அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் அப்துல் ரஹ்மான் சுமை. அப்துல் ரஹ்மான் சுமை இவர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போனார். முதலாவது மாலாவி என்ற ஊருக்கு போனார். கொஞ்சம் காசு பணத்தை சேர்த்து கொண்டு போனார். அங்க போய் பார்த்தா அந்த மக்களுக்கு படிக்க ஸ்கூல் இல்ல, சிகிச்சை பெறுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, கிளினிக்ஸ் இல்ல, டிஸ்பென்சரிஸ் கிடையாது, மதரசா இல்ல, ஹிபுல் மதரசா இல்ல, எதுவுமே இல்ல. மக்கள் ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில வறுமைக்கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் போனது ஒரு கிடைச்ச ஒரு தொகை காசை எடுத்துக்கொண்டு, அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வாரு. ஏதாவது 4 வேலையை 4 ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு வாரு. ஆனா அங்க போய் நிலைமையை பார்த்த பிறகுதான் அவருக்கு விளங்குது, இந்த மக்களுக்கு உதவி செய்வதில் எனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்படவில்லை. அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் சுமைத் குவைத்தை மறக்கிறார். அந்த வளமான நாட்டை, அந்த செல்வமான நாட்டை, வசதியான நாட்டை மறக்கிறார். மிகவும் பின்தங்கிய ஆப்பிரிக்க நாடான மாலாவிக்கு போறார். அங்கிருந்து அடுத்த நாட்டுக்கு போறார், மற்றொரு நாட்டுக்கு போறார், முழு ஆப்பிரிக்காவையும் கவர் பண்றார். அங்க போய் குவைத் நாட்டு மக்களுடைய காசை பணத்தை எடுத்து, தன்னுடைய காசை பணத்தையும் சேர்த்து பல பல்கலைக்கழகங்கள், மதரசாக்கள், ஜாமியாக்கள், பிபுல் மதரசாக்கள், ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரிஸ் உட்பட ஓபனேகர்ஸ், ஹோம்ஸ் ஃபார் எல்டர்ஸ் எல்லாம் அமைக்கிறார். கடுமையான அச்சுறுத்தல் அவருக்கு. அவர் தரலாக தவால ஈடுபடுறார். முக்கியமான மற்றொரு செய்தியை நான் பின்னால் சொல்றேன். எனவே அங்கிருந்த மக்களால் அவர் துன்புறுத்தப்படுறார், அச்சுறுத்தப்படுறார். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களால் பல முறை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். கடும் நோய் வாய்ப்படுகிறார். விசுஜந்துக்களால் பாதிக்கப்படுறார். அங்க வாழ்க்கை தரம் ரொம்ப 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 மோசம். ஆனால் பொறுமையாக தன் பயணத்தை தொடர்றார். அவர்களே, தாய்மார்களே, அண்மையில வப்பா தாய்த்தார், அவருடைய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? அவருக்கு எத்தனையோ சர்வதேச விருதுகள் கிடைத்தன. யுஎன்ஓ உட்பட உலக சர்வதேச நிறுவனங்கள் பல அவருக்கு இன்டர்நேஷனல் அவார்ட், எத்தனையோ சர்வதேச பரிசுகளை வழங்கின. ஆனால் அவருடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? மக்களுடைய கண்ணீரை துடைத்தது போல, மக்களுடைய பொருளாதாரத்தை, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது போல, உங்களுக்கு நம்புவதற்கு கூட சிரமமாக இருக்கும், அவருடைய கரங்களிலே 11 மில்லியன் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். 1,10,00,000 பேர் ஆப்பிரிக்க கண்டத்திலே அவருடைய கரங்களிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. எங்கட வாழ்க்கை என்ன? வியாபாரம், வியாபாரம், உழைப்பு, உழைப்பு, தொழில், தொழில், புள்ள குட்டி, புள்ள குட்டி, குடும்பம், குடும்பம், கூடு, கூடு. ஆண்கள் பக்கம் அப்படித்தான், பெண்கள் பக்கம் அப்படித்தான். தாகத்துக்கு கடல் நீரை குடிச்ச கடல், கடல் நீரை குடிக்க குடிக்க தாகம் தீராது, தாகம் கூடும். அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில ஆசைகள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை. இதைத்தான் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி சொன்னார், உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் எனது இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும்.
சுலைமான் ராஜியுடைய பிறப்பு ஒரு சம்பவம், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஸ்கூலால போன ஒரு பிக்னிக், ஒரு டூருக்கு ஒரு ரியால் காசி கொடுக்க முடியாமல் கண்ணீர் வடித்தவர் சுலைமான் ராஜி. அவருடைய ஆசிரியர் தான் அதனை கண்டறிந்து அந்த ஒரு ரியாலை அவருக்கு பரிசாக கொடுத்து, அது ஒரு பெரிய கதை. அதன் விளைவாக அந்த ஆசிரியர் அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தேடி பிடித்து அவரை உயர்ந்த நிலையில் வைத்து கவனித்தார் என்பது வரலாறு. சுலைமான் ராஜிஹி அவருடைய பிறப்பு ஒரு வெறும் சம்பவம், கோடான கோடி மக்கள் ஒருவராக பிறந்தார், ஆனால் இன்று உலகம் பேசும் சரித்திரம். அப்துல் ரஹ்மான் சுமை சாதாரண ஒரு மனிதர், ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு கன்சல்டன்ட், குவைத்தில படமா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் இன்று அவர் வரலாறாக மாறியிருக்கிறார். எனவே வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறாவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தமக்காக வாழ்ந்ததில்லை. இது இந்தியாவை சேர்ந்த காமராஜருடைய கருத்து, யாரு சொன்னாலும் யதார்த்தமானது. வாழ்ந்த மக்கள் எல்லாம் வரலாறாக மாறியிருக்கிறார்களா? இல்ல, வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததும் சம்பவம், பிறந்ததும் சம்பவம், வாழ்ந்தது சம்பவம், மௌத்தானதும் சம்பவம் தான், சம்பவத்தோடு சம்பவம். ஆனால் சில மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறாக மாறியிருக்கிறது, முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது, அவர்கள் அடையாள புருஷர்களாக மாறியிருக்கிறார்கள். இங்கு நாம் பேசுகிறோம், உலகத்தில் உள்ள எல்லோரும் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வந்தபோது இதே மஸ்ஜிதிலே அலிபனாட் என்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞனை பற்றி பேசினேன். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இளைஞன், பிறகு அவருக்கு புற்றுநோய் வந்ததற்கு பிறகு தன்னுடைய முழு சொத்தையும் எப்படி அவர் தர்மமாக மாற்றி ஒரு நிதியமாக மாற்றி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று அங்குள்ள ஏழைகளை, எளியவர்களை, தேவடியவர்களை கவனித்து தனது ஆயுளை முடித்தார் என்று இந்த மஸ்ஜிதிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அலிபனாட் என்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞர். மதிப்புரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எமது வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்ற வேண்டும். அடுத்தவர்கள் புகழ்வதற்கல்ல, பாராட்டுவதற்கல்ல. பாராட்டை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்த்து, செயற்படுவர்களை பார்த்து சொல்லுங்கள், வீணாக கஷ்டப்படாதீர்கள். இஹ்லாஸ் இல்லாதனை பார்த்து சொல்லுங்கள், வீணாக சிரமப்படாது. அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், ஆனால் நமது வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. பிறந்தோம், வாழ்ந்தோம், அல்லது பிறந்தோம், இருந்தோம், இருந்துவிட்டு சென்றோம் என்று இருக்காமல் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதனைத்தான் லீவிங் எ லெகசி என்று சொல்கிறோம். அந்த வகையிலே ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிப்பதாக இருக்கலாம், நிர்வகிப்பதாக இருக்கலாம், மிகப்பெரிய சமூக பணி, தன்மார்க்க பணி. இது ஸ்கூலுக்கு பொருந்தும், மதரசாவுக்கு பொருந்தும், ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பொருந்தும், ஒரு ஓபனேஜுக்கு பொருந்தும். எனவே நமக்காக மட்டும் வாழ்ந்து அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுளை நுகர்ந்து முடிக்காமல், அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுளை நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், ஆயுளை நாம் முதலீடு செய்ய வேண்டும். சூரத்துல் அஸ்ர் இதைத்தான் சொல்கிறது. பல் அஸ்ர் என்ற நிசாரோசன் காலத்திலே சத்தியமாக மனிதன் தோழியில் இருக்கிறார், நஷ்டத்தில் இருக்கிறார். யாரு தமக்கு கிடைத்த ஆயுளை நுகர்ந்து முடித்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். யார் தமக்கு கிடைத்த ஆயுளை முதலீடு செய்தார்களோ, இன்வெஸ்ட் பண்ணினார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். இல்லது நாம் எனவே அந்த வகையில் எஞ்சியுள்ள வாழ்க்கையை யூஸ் பண்ண வேணும், மேக்சிமம் யூஸ் பண்ண வேணும், யூட்டிலைஸ் பண்ண வேணும், மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண வேணும். உலக உழைப்பில் ஈடுபடுவது போல எஞ்சியுள்ள காலத்தை மறுமை உழைப்பிலே ஈடுபட்டு நம்மிடம் இருக்கிற இந்த ஆயுளை முதலீடு செய்து அதற்கூடாக பல மடங்கு லாபங்களை நாளை மறுமையிலே அறுவடை செய்து கொள்வதற்கு உறுதி கூட வேண்டும். அதற்கு சிறந்த காலம் சீசன் இந்த சீசன். இந்த காலத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் நமக்கு நிறைய பல மடங்கு நன்மைகளை தரும். குறிப்பாக சிறப்பாக நான் வலியுறுத்தி இன்றைய இந்த பொன்னான வேளையிலே, நன்னாளிலே, முபாரக்கான இரவிலே சொல்ல விரும்புகிற விஷயம்தான், எமது தொழுகை, எமது திராவத்துல குர்ஆன், திக்ர உராத் முதலான அமல்கள் ஒரு புறம் இருக்க, ஒரு பக்கம் இருக்க, அவை தொடர்ந்தும் பேணப்பட, அவற்றிலே மிகவும் பேணுதலாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பது போல அடுத்த மனிதர்களுடைய, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய சுகதுக்கங்கள்ல பங்குபற்றுவோம், தேடி தேடி அவர்களுக்கு உதவுவோம். ஒவ்வொருவரும் அந்த உதவியை செய்வோம். உதாரணமாக
இந்த பள்ளிவாசலிலே நாம் இங்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு பேர் அந்த கிதுமத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேநீர் தயாரிக்கிறார்கள், அதனை வழங்குகிறார்கள், இந்த பள்ளிவாசல் வளாகத்தை சுத்தம் செய்கிறார்கள், இங்கிருக்கிற கழிவறைகளை துப்புரவு செய்கிறார்கள். எல்லாமே சேவைகள் தான், எல்லாமே அமல்கள் தான், எல்லாமே தர்மங்கள் தான். இப்படித்தான் தர்மம் செய்வது என்பது. எனவே நாம் எல்லோரும் தர்மவான்களாக மாற வேண்டும். இதனை நாளாந்தம் நாம் செய்து வர வேண்டும். பட்டியலிட்டு செய்து வருவது கூட மிகவும் சிறந்தது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் நோற்ற நோன்புகளை கபூல் செய்வானாக. போதிய திலாவத்துல் குர்ஆனை அல்லாஹ் கபூல் செய்வானாக. செய்த திக்ர அவுராதுகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எமது தராவீஹையும் எமது கியாமுல் லைலையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. நாம் செய்த எல்லா வகையான தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்வானாக. தொடர்ந்தும் அடியார்களுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்கின்ற உணர்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஜஸாகுல்லாஹு கைர்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.